அறம்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 29.
வரைவின் மகளிரோடும் இழிகுல மகளிரோடும் கூடி
இன்பமாவது குற்றம் இழிகுல மகளிரோடு கூடுதல். ரொம்ப கவனிக்க வேண்டியது. நேற்று அந்த சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், அது பதில் எனக்கு பதில் தயாராகிவிட்டது, அதை செம்மையாக சொல்வதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன், அடுத்த வகுப்பிலே சொல்லுவேன். இழிகுல மகளிர் என்றால் ஒரு இனத்தை இழிவு செய்த நோக்கம் அல்ல, ரொம்ப கவனிக்க வேண்டும். காம கூடுதல் சம தகுதி பெற்றவர்களோடு நிகழ வேண்டும். தயவு செய்து நான் சொல்வதை, நீங்கள் எல்லாரும் ஓரளவு வளர்ந்தவர்கள், நான் கொஞ்சம் எல்லை கடந்தும் சிலது சொல்லுவேன், அதை நேர்மையான முறையிலே கேட்க வேண்டும், அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. சமதன்மை உள்ளவர்கள் சேர்ந்தால்தான் காம இன்பம் இன்பமாகும். எனக்கு காமம் வருகிறது, காமத்தை தீர்க்க வேண்டும், நான் ஆரோடையும் சேர்வேன் என்று சொன்னால் அது தவறு, அது ரொம்ப கவனிக்க வேண்டும். விக்ரமாதித்தன் கதையிலே ஒரு கதை, விக்ரமாதித்தன் பட்டி என்கின்ற மந்திரியோடு ஊர்வலம் போகிறான், இதுவும் சொல்லி இருப்பேன். ஊர்வலம் போகிறான், அப்படி ஊர்வலம் போய் கொண்டிருக்கிற பொழுது பரத்தையர் வீதி பக்கமாக அந்த ஊர்வலம் போனது. பரத்தையர்களெல்லாம் நின்று அரசனை வாழ்த்தினார்கள். அதிலே ஒருத்தி குஷ்டரோகி, உடம்பெல்லாம் புண்ணும் சதையும் இரத்தவுமாக அவள் அசிங்கம் அவளை ஈ மொய்க்கிறது. அவளும் நின்று அந்த தெருவிலே நின்று ராசாவை வாழ்த்தினாள். விக்ரமாதித்தன் அருவறுத்து போனான். மந்திரிய மெல்ல காதுக்குள்ள கூப்பிட்டு கேட்டான், இவளிட்டையும் ஒருத்தன் போறானா, இவ்வளவு அருவறுப்பா இருக்கிறாளே, இவளிடமும் ஒருவன் போறானா என்று கேட்டான். மந்திரி சொன்னான், போறபடியா தானே அவள் இந்த தெருவில் இருக்கிறாள், யாரோ ஒருத்தன் போறபடியே உழைப்பு வர்றபடியா தானே இங்க இருக்கிறாள், போவான் சாமி என்றான். ராசா சொன்னான், சீச்சி என்னாலே நம்ப முடியவில்லை என்றான். கொஞ்சம் பொறுங்கள், நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்றான் மந்திரி. ஊர்வலம் தொடர்ந்து போனது. அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு இடத்திலே ஒருவன் நின்றான், ரொம்ப அழகா நின்றான், நல்ல பட்டு பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கொண்டு நின்றான். இதை கவனிக்கிறான் மந்திரி. அவன் வெத்தலை போட ஆயத்தப்படுத்துகிறான். வெத்தலையிலே இந்த சுண்ணாம்பு கரண்டகம் ஒரு சின்ன சுண்டு சுண்ணாம்பு வச்சிருப்பார்கள், இந்த சுண்ணாம்பை எடுத்து பூசுவதற்கு தயார் பண்ணினான். தயார் பண்ணினா அந்த சுண்ணாம்பு காஞ்சு போய் இருந்தது. இவனுக்கு சுண்ணாம்பு பூச வேணும், வெத்தலையிலே காஞ்சு போயிருந்தது. இவன் அங்கமிக்கும் பார்த்துட்டு பக்கத்துல சாக்கடை ஓடியது, அந்த சாக்கடை தண்ணீர்ல விட்டு சுண்ணாம்பை கரைச்சான், பூசினான். இந்த பட்டி விக்ரமாதித்தனை தட்டி, இவன் தான் அங்க போற ஆளுண்டான், இவன் தான் அங்க போற ஆள், நீ ஆள் அனுப்பி பாருண்டா, அவன் அங்கதான் போறான். நான் சொல்வது, சில பேருக்கு தம் தகுதியோடு கூடிய பெண்களிடம்தான் இன்பம் அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாமல் தம் தகுதி அல்லது தம் இயல்பு இல்லாத கீழ் மக்களோடும் போய் கூட முடியும் என்றால் அது காமத்தின் குற்றம். நான் சொல்வது ரொம்ப ரொம்ப கீழ்மையான ஒரு சொல்லு சொல்ல போகிறேன். காமம் தீர்வதற்கு நமக்கு ஒரு என்னுடைய தகுதியோடு கூடிய ஒருத்தரோடு இல்லாமல் என் காமம் தீர்ந்தால் காணும் என்று எவரோடும் சேரலாம் என்றால் விலங்குகளோடு சேர்ந்து விட்டு போவது என்ன தவறு? உனக்கு காமந்தானே தீர வேண்டும், காமந்தான் தீர்வதென்றால் நீ விலங்கோடு சேர்ந்து விட்டு போ. இப்ப அப்படியும் வெளிநாடுகளை தொடங்கிவிட்டார்கள். நான் சொல்வதற்கு காரணம், பண்பாடு என்பதை ஒரு வேர் தளம் உள்ள இனம் அதை செய்யாது. ஆகவே உன்நிலை உற்ற ஒரு பெண் அல்லாமல் உன் நிலைமையிலிருந்து கீழ்நிலை உற்ற ஒரு பெண்ணோடு கூடுதல் என்பதும் காம குற்றங்களிலே ஒன்று என்று வகுத்தார். ஆகவே மூன்று குற்றத்தை காமத்தினாலே விளைகிற குற்றம் மூன்று சொல்கிறார். ஒன்று பெண்வழி சேரல், பரத்தையர் சேரல், இழிகுல மண்களையோடு சேர்தல். உன் இப்ப அவளுக்கு வாழ்க்கை அப்படியானால் அவளுக்கு அவளுக்கு அவள் சம்பந்தமான ஒரு வாழ்க்கை, அது யாராக இருந்தாலும் அவர் அவர் பொருத்தமான வாழ்க்கையை தான் வாழ முடியும். இந்த மூன்றும் குற்றம். இப்ப என்ன சொல்ல வருகிறார்கள், இந்த குறளிலே சொல்ல வந்தது அரண்கடை நின்றாருள் எல்லாம். இப்ப இந்த மூன்று பேரும் அரண்கடையிலே நின்றவர்கள் தான், அறத்தில இருந்து புறப்பாக போய் நின்றவர்கள். பிறன்கடை நின்றாருள் பேதையார் இல்லை என்று விட்டார் திருவள்ளுவர். மாற்றான் மனைவியை விரும்புகிறவன் இருக்க அது அடுத்த குற்றம். ஆனால் இந்த மூன்று குற்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவனை போல முட்டாள் இல்லை என்கிறார். ஏன் அவனை போல ஏன் குற்றம் முட்டாள் என்று சொல்ல வேண்டும், ஏன் அவன் அப்படி என்ன அவனுக்கு சிறப்பான குற்றம் வந்து விட்டது என்பதற்கு பரிமேல உரை எழுதுகிறார். இந்த மற்ற மூன்று பேரும் அறத்தில இருந்து மீறுவார்கள். அறத்திலிருந்து அதாவது பெண் வழிச்சேரல் உள்ளவன், பரத்தையர் சேர்தல் உள்ளவன், இழிகுல பெண்ணை சேர்ந்தவன் அறத்திலே இருந்து மீறுவார்கள். ஆனால் அவனுக்கு இன்பமாவது நிம்மதியாக கிடைக்கும். இந்த மாற்றான் மனைவி விரும்புகிறவன் இருக்கிறானே, அந்த இன்பத்தையும் அவன் சந்தோஷமா அடைய முடியாது. பயந்து பயந்து அடையவன், எப்ப வந்து புருஷன்காரன் கதவை திட்டுவான் என்று பயத்தோடு தான் இருக்க வேண்டும். ஆகவே இவனுக்கு அந்த இன்பம் கூட பூரணம் இல்லாதவன் என்றபடியால் இவன் தான் அவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது கடை நிலையில் உள்ளவன் என்கிறார். திருக்குறள் படிக்கிற பொழுது நீங்க மேல வந்துறவன் இந்த சாமி இதெல்லாம் சொல்லுது என்று நீங்க நினைக்கப்படாது. இது விளங்குவன பரிமளர்கள் எழுதுகிறார். ஏனென்றால் அப்படி போகிறவனுக்கு இன்பமும் பூரணம் இல்லை. இந்திரன் பயந்து பயந்து வந்தான். முனிவர் வந்ததென்ற உடனே பூனையா மாறி ஓடினான். பெரிய ராசா இமயவர்களுக்கு ராசா பூனையா ஓடுறான். அப்ப என்னாச்சு, சுகமே இல்லை வாழ்க்கையில. அந்த சுகத்துக்காகத்தானேடா போனேன், அதுக்கும் உனக்கு நிம்மதியா கிடைக்காது. ஆகவே மற்றவர்களுக்காவது அந்த பிழை செய்தாலும் நிம்மதியாக அந்த இன்பம் கிடைக்கும், உனக்கு நிம்மதியாகவும் கிடைக்காது என்றபடியால் பிறன்கடை நின்றாருள் பேதையார் இல் என்றார் என்று பரிமளர்கள் சொல்லுகிறார். அசிங்க
அரண்கடை நின்ற பெண்
ஏதோ ரொம்ப ஒரு விரைத்த மாதிரி இருக்கிற மாதிரி கிடக்குது. இது என்ன, இதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசுறாருன்ட்டு. இது ஒன்றும் நாங்கள் மேலே போயிட்டோம் என்றால் இது ஒன்றும் கீழ்மை இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். சிலவற்றை பேசுவதாலே குற்றம் வந்துவிடும் என்று இல்லை, பேசி அதில் அதை கடக்க வேண்டும். ஆகவே ஒன்றும் பயப்பட வேணாம், நானே பயப்பட இல்லை, நீங்கள் ஏன் பயப்படுறீர்கள்?
அரண்கடை நின்ற பெண் வழி செல்வாரும் வரைவின் மகளிரோடும் இழிகுல மகளிரோடும் கூடி இன்பம் நுகர்வாரும் போல அறமும் பொருளும் இழத்தலே அன்றி.
அந்த மூன்று பேருக்கும் இதுதான் நெட்டம். யாருக்கு முதல் மூன்று காம குற்றம் சொன்ன அவர்களுக்கு அறம் போயிடும், பொருளும் போய்விடும். அதுக்குள்ள போனா மூன்று பேருக்கு பொருள், இவனுக்கு அறமும் போய் பொருளும் போய் இன்பமும் போய்விடும் என்கிறார். அதனாலதான் இவன் கடை நின்றார் என்கிறார். படிங்க.
பிறன்கடை நின்றார் அச்சத்தால் தாம் கருதிய இன்பமும் இழக்கின்றார். ஆகலின் பேதையார் இல் என்றார். எனவே இன்பமும் இல்லை என்பது பெறப்பட்டது.
இது வேற யார் சொல்ல முடியும்? ஆன் யுவர் மார்க் கெட் செட் ரெடி கோ என்ற நிலையில் நின்று கொண்டுதான் அவன் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க வேண்டும். ஓட தயாராக இருக்க வேண்டும். அநியாயப்படுவானே, இன்பத்துக்காக போய் இன்பத்தையும் இழக்கிறாயே என்கிறார்.
மறுவாசிப்பு குறள் 142. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். உரை: அரண்கடை நின்றாருள் எல்லாம் காமம் காரணமாக பாவத்தின் கண் நின்றார் எல்லாருள்ளும் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். பிறன் இல்லாலை காதலித்து அவன் வாயிற்கண் சென்று நின்றார் போல பேதையார் இல்லை. உரை குறிப்பு: அறத்தின் நீக்கப்பட்டமையின் அரண்கடை என்றார். அரண்கடை நின்ற பெண் வழி செல்வாரும் வரைவின் மகளிரோடும் இழிகுல மகளிரோடும் கூடி இன்பம் நுகர்வாரும் போல அறமும் பொருளும் இழத்தலே அன்றி. பிறன்கடை நின்றார் அச்சத்தால் தாம் கருதிய இன்பமும் இழக்கின்றார். ஆகலின் பேதையார் இல் என்றார். எனவே இன்பமும் இல்லை என்பது பெறப்பட்டது.
எங்கள் முதல் இந்த பந்தை வாசிக்கிற பொழுது எங்களுக்கு தெளிவில்லை. இப்ப பொருள் விளங்கிய பிறகு வாசிக்கிற பொழுது சரியா தான் எழுதியிருக்கிறார் என்று நாங்கள் அவர் அங்கீகரிக்கிறோம். மூன்றாவது குறள்
குறள் 143. விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். உரை: தெளிந்தோர் இல் தீமை புரிந்து ஒழுகுவார். தம்மை ஐயூராதார் இல்லால் கண்ணே பாவஞ்செய்தலை விரும்பி ஒழுகுவார். விழிந்தாரின் வேறல்லர் மன்ற உயிருடையவரேனும் இறந்தாரே அவர். உரை குறிப்பு:
திருவள்ளுவர் யாரையாவது ரொம்ப இழிவுபடுத்த விரும்பினால் இவன் செத்துப்போன மனிதன் என்பார். அதை விட ஒரு மனிதனுக்கு இழிவு செய்யக்கூடிய வார்த்தை இருக்காது. பல இடங்களில் திருவள்ளுவர் இதை சொல்லுகிறார், இவன் உயிர் இல்லாதவன் என்று பேசுவார். இங்கேயும் சொல்லுகிறார், மாற்றான் மனைவியை விரும்பி போகிறவன் அவளை காதலிக்கிறவன் செத்தவனுக்கு சமம். இதை ஒரு பெரிய ஒரு ரிஷி நமக்காக சொல்லுகிறார். இதெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்ல இதுக்கு ஒரு அதிகாரம் வைக்க வேணுமா என்று நாங்கள் நினைப்போம். நமக்காக சொல்லுகிறார், இந்த குற்றம் இருந்தால் ஆரம்பத்திலேயே வேர் அறுத்து விடு. இதுதான் திருவள்ளுவர் சொல்ல வருகிற நோக்கம். வேர் இப்படி இந்த குற்றம் இல்லாமல் போகும் என்று நினைக்காதீர்கள். பல பேரிடம் இது இருக்கிறது. நம் வீட்டிலே மகாலட்சுமி இருக்கிற பொழுது மாற்ற ஒரு பெண்ணை மாற்ற அவனுடைய மனைவியை பார்த்து இச்சிக்கிற குணம் என்பது இருக்கிறபடியால் தான் ராவணன் என்று ஒரு பாத்திரம் ராமாயணத்திலே கம்பன் வைக்கிறான். அப்படி ஒரு குணம் இருந்தால் அதை வேறறுத்து விட வேண்டும். சும்மா அதுக்கு திருப்பி வேறும் போச்சு, வேறடி மண்ணும் போச்சு என்று அந்த பிழையை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அதிகாரம் வைக்கிறார்கள். என்ன சொல்கிறார், இவன் ஏன் செத்தவன் என்றால், நீ யாரை காதலிக்கிறாய், மாற்றான் மனைவியை காதலிக்கிறாய், அவள் எப்படி உனக்கு தெரிய வந்தால், மாற்றான் முதல் உனக்கு தெரிய வந்திருப்பான், யாரோ உன் சிநேகிதன் வீட்டுக்கு நீ போகிறாய், அந்த வீட்டிலே இருந்து அவனுக்கு ஒரு மனைவி இருக்க அவனை நீ இச்சரிக்க அவளை நீ இச்சிக்கிறாய், உன்னை நம்பித்தானே உன்னை அவன் வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரு மாற்றான் மனைவியை விரும்புறா முதல் அந்த வீட்டுக்குள்ள போய் பழக வேண்டும். அந்த வீட்டுக்காரன் உன்னை நம்பி விட்டபடியால் தானே நீ போய் அந்த வீட்டிலே பழகினாய். அப்படி நம்பி விட்டவனுடைய வீட்டிலே போய் பழகி அவன் வீட்டிலே சாப்பிட்டு அவன் வீட்டிலே தண்ணி குடிச்சு அவன் மனைவியை நீ விரும்புகிறாய் என்றால் நீ விலங்கு கூட அல்ல, செத்த மனிதன் என்று நம் நெஞ்சிலே ஆணி அடித்தால் போல் அடிக்கிறார் திருவள்ளுவர். இது ரெண்டு மூன்று இடத்திலே செய்வார். அதாவது நம்மை நாமே வெறுக்கும்படியாக பண்ணி விடுவார், நம்மை நாமே வெறுக்கும்படியாக பண்ணுவார். இந்த புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும் என்ற அதிகாரம் படிக்கிற பொழுது இதை செய்வார் திருவள்ளுவர். அடே என்னடா தின்ன போற மாமிசமா, நல்லது போய் புண்ணை தின்னுபார் சொன்னோன்னே நமக்கு அருவறுப்பு வரும். என்னென்றால் இப்ப கையில இப்படி வெட்டிட்டோம் என்று வைங்க, இது என்னது வெட்டினோன்னு இந்த இடத்துக்கு என்ன பெயர் சொல்லுகிறோம், புண் என்கிறோம். புண் என்றால் அருவறுக்கிறோம், அதுல சீல் வரும். இப்படி எல்லாம் அதுக்கு இந்த வர்ணனைகள் பண்ணலாம். புண் என்கிறாய் அல்லவா, ஒரு கோழியை வெட்டுறாய், அது என்ன சாமான், புண். நீ உனக்கு பசிக்காக இச்சைக்காக என்னொன்றுடைய புண்ணையா தின்ன போகிறாய் என்று கேட்ட உடனே நமக்கு அருவறுப்பு வர வேண்டும் என்பதற்காக கேட்பார் திருவள்ளுவர். அதைத்தான் இங்கேயும் செய்கிறார். இன்னொருத்தன் மனைவியை போய் விரும்புகிறாய், பைத்தியக்காரா, உன்னை நம்பி விட்டவன் வீட்டுக்குள்ளே போய் அவனுக்கே துரோகம் செய்தால் நீ உயிரோடு இருக்கிறாள் அல்ல, செத்த பிணம் என்றதை இந்த குறளிலே சொல்லுகிறார். படி.
தெளிந்தோரில் தீமை புரிந்து ஒழுகுவார், தம்மை ஐயுறாதார் இல்லால் கண்ணே, பாவம் செய்தலை விரும்பி ஒழுகுவார்.
விழிந்தோர்கண் உன்னை நம்பி தெளிந்து வீட்டுக்குள்ளே வாருங்க சார், உட்காருங்க சார், இருங்க, நீங்க இப்படி இருந்து பேசிக்கிட்டு இருங்க, இதுல போயிட்டு வந்துடுறேன் என்றுட்டு அவன் போனால் இவன் பாவம் செய்கிறான். இது ரொம்ப 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 குற்றங்களுள் பெரும் குற்றம். அதுதான் சொல்லுகிறார், தெளிந்தோர்கண் தீமை.
தெளிந்தோர் இல் தீமை புரிந்து ஒழுகுவார், தம்மை ஐயுறாதார் இல்லால் கண்ணே, பாவஞ்செய்தலை விரும்பி ஒழுகுவார். விழிந்தாரின் வேறல்லர் மன்ற, உயிருடையவரேனும் இறந்தாரே ஆவர்.
அவர்கள் அதாவது அவர்களுக்கு உயிர் இருந்தாலும் அவர்கள் செத்தவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் என்று அவர்களை இழிவு செய்கிறார் திருவள்ளுவர்.
உரை குறிப்பு: அறம் பொருள் இன்பங்கள் ஆகிய பயன் உயிர் எய்தாமையின் விழிந்தாரின் வேறல்லர் என்றும்,
ஏன் இவன் செத்தவனாக இருக்க வேண்டும், மாற்றான் மனைவியை விரும்புகிறவனை செத்தவன் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், உயிரோடு இருக்கிற ஒருவன் இருக்கிறான் என்றால் அதற்கு என்ன லட்சணம் என்றால் அவன் அறப்பயன் பொருட்பயன் இன்பப்பயன் எய்த வேண்டும். உயிரோடு இருப்பதனுடைய நோக்கம் அறப்பயனை எய்துவது, பொருட்பயன் எய்துவது, இன்பப்பயன் எய்துவது. எப்பொழுது இந்த குற்றத்தை செய்ய தலைப்படுகிறானோ அறம் போய்விடும், பொருள் போய்விடும், இன்பமும் கிடைக்காதென்று முதல் குறளிலே சொல்லிவிட்டார். மூன்றும் இல்லாமல் இருக்க போகிற நீ ஒரு பிரேதத்துக்கு சமம். உயிரோடு இருந்தால் இந்த மூன்றிலே ஒன்றாவது உனக்கு கிடைக்க வேண்டும், மூன்றும் இல்லை என்றால் நீ செத்த ஒரு சடலத்துக்கு சமம் என்பதை சொல்வதற்காக அதை சொன்ன காரணத்தினால், மூன்றும் இல்லாத காரணத்தினால் தான் அவனை சடலம் என்று சொன்னார் என்கிறார் பரிமளழகர்.
அறம் பொருள் இன்பங்கள் ஆகிய பயன் உயிர் எய்தாமையின் விழிந்தாரின் வேறல்லர் என்றும், அவர் தீமை புரிந்து ஒழுகுவது இல்லுடையவரது தெளிவு பற்றி ஆகலின்.
உன்னால எப்படி அந்த பிழையை செய்ய முடிகிறது, மாற்றான் மனைவியை எப்படி விரும்ப முடிகிறது என்றால், படுபாவி உன்னை அவன் நம்பி உள்ளே விட்டபடியால் தானே இந்த குற்றம் செய்கிறாய், எதிராளியினுடைய நம்பிக்கையை நீ துரோகம் செய்கிறாயே, அதைத்தான் சொல்லுகிறார். வாசிங்க திருப்பி.
அவர் தீமை புரிந்து ஒழுகுவது,
எவர் இந்த மாற்றான்மனை விரும்புகிறவர் தீமை புரிந்து ஒழுகுவது,
இல்லுடையவரது தெளிவு பற்றி ஆகலின் தெளிந்தார் இல் என்றும் கூறினார். மறுவாசிப்பு: குறள் 143. விழிந்தாரின் வேறல்லர் மன்ற, தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். உரை: தெளிந்தோர் இல் தீமை புரிந்து ஒழுகுவார், தம்மை ஐயுறாதார் இல்லால் கண்ணே பாவஞ்செய்தலை விரும்பி ஒழுகுவார். விழிந்தாரின் வேறல்லர் மன்ற உயிருடையவரேனும் இறந்தாரே ஆவர். உரை குறிப்பு: அறம், பொருள், இன்பங்கள் ஆகிய பயன் உயிர் எய்தாமையின் விழிந்தாரின் வேறல்லர் என்றும், அவர் தீமை புரிந்து ஒழுகுவது இல்லுடையவரது தெளிவு பற்றி ஆகலின் தெளிந்தார் இல் என்றும் கூறினார். குறள் 144. எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். உரை: எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் எத்துணை பெருமை உடையர் ஆயினும் ஒருவருக்கு யாதாய் முடியும் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். காம மயக்கத்தால் திணையளவும் தம் பிழையை ஓராது பிறனுடைய இல்லின் கண் புகுதல்.
இந்த குறளிலே சொல்லுகிறது என்னவென்றால், நீ எவ்வளவு பெரியவனாகவும் இரு, நீ பெரிய பதவி உள்ளவனாக இருக்கலாம், பெரிய செல்வம் உள்ளவனாக இருக்கலாம், பெரிய கல்வி உள்ளவனாக இருக்கலாம், பெரிய படையணி உள்ளவனாக இருக்கலாம், அவ்வளவும் இருந்தும் உனக்கு என்ன பிரயோசனம்? இதுதான் திருவள்ளுவர் கேட்கிற முதல் கேள்வி. எனைத்துணையர் ஆயிரும் எண்ணாம், உனக்கு என்ன துணை இருந்தாலும் அதனாலே பயன் என்ன கேட்டுவிட்டு, யாருக்கு பயன் என்ன என்றால்,
திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ்.
பிறன்பு மற்றவனுடைய மனைவியை விரும்புகிற போகிறவனுக்கு எவ்வளவு பெருமை இருந்தாலும் அதன் பயன் என்ன என்று இந்த குறளை பதிவு செய்கிறார். ஒன்று சொல்லுகிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நாங்கள் இதுவரை படித்து வந்த குறளில் இருந்து இந்த அதிகாரம் சற்று வித்தியாசமானது. ஒரு குற்றத்தை வலிந்து சொல்லி கடுமையாக கண்டிக்கிற விஷயம், இதை ஏன் திருவள்ளுவர் இவ்வளவு நேரம் நின்று மெனக்கெட்டு சொல்கிறார் என்று ஒரு சந்தேகம் வரும். பெரிய பெரிய விஷயம்லாம் சொன்னாரே, இது என்னப்பா இது திருப்பி திருப்பி இதையே சொல்லுகிறாரே என்றால், இது அழிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம். ஏனென்றால் நாங்கள் படித்து கொண்டிருப்பது இல்லறம். இத்தகைய ஒரு 10 பேர் இருந்தால் இல்லறமே தொலைந்து போய்விடும், இல்லறமே தொலைந்து போய்விடும். இப்பொழுது நாங்கள் நிற்கிற இடம் குற்றங்கள் நீங்க வேண்டும், குற்றங்களை நீக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒருவன் சமூக மனிதனாக மாறலாம் என்பதை சொல்ல வருகிறார் திருவள்ளுவர். குற்றங்களை நீக்க வேண்டும், மனிதன் அன்புடையவனாகி இல்லறத்தானாகி சமூக மனிதனாகி சமூகத்துக்குள்ளே நுழைய தொடங்கிவிட்டான். நடுவு நிலைமை செய் நன்றி அறிதல் பண்புகளோடு இப்போ சமூக மனிதனாகிவிட்டான். அடக்கம் வந்துவிட்டது, ஒழுக்கம் வந்துவிட்டது. இவ்வளவும் வந்த பிறகு இவனுக்கு சில குற்றங்கள் இவனிடமிருந்து நீங்க வேண்டும். மனக்குற்றம், உடல் குற்றம், வாக்கு குற்றம், இதைத்தான் இனி சொல்ல போகிறார். அதில் முதல் மனக்குற்றமாகத்தான் இதை சொல்லுகிறார். உங்களிலே பல பேருக்கு இது ஏன் இவ்வளவு சொல்லப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள். இப்போ பல பேருக்கு இப்போ இந்த குற்றம் செய்கிறவன் வெளியிலே இந்த குற்றத்தை காட்ட மாட்டான். இது நான் உங்களை கொச்சைப்படுத்த சொல்வதாக நினைக்க வேண்டாம். இன்றைக்கு இந்த அதிகாரம் படித்த உடனே நம்முடைய யாருடையாவது மனதிலே இந்த குற்றம் ஒரு துளியளவாவது இருக்குமானால் திருவள்ளுவர் அதை குடுங்கி எடுத்து விடுவார். நல்ல ஒரு பல் டாக்டருக்கு வேலை, பல்லை திருத்த முடியுமென்றால் திருத்த வேண்டும், இல்லாவிட்டால் வேரோடு எடுக்க வேண்டும். இது நான் எனக்கு நன்றாக தெரியும். நான் பல இடத்திலே இந்த அதிகாரம் சொன்ன ஞாபகத்தாலே சொல்லுகிறேன். இப்போ இதற்குள்ளே இதை கேட்ட ஒரு 25 பேராவது இன்றைக்கு மனச்சுத்தம் இப்படியான எண்ணம் இருந்தால் அந்த பிளாக் போர்டில் அதை அழிச்சு விடுவார்கள். அதுக்குத்தான் இந்த அதிகாரம். படியுங்க.
எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் எத்துணை பெருமையுடையர் ஆயினும் ஒருவருக்கு யாதாய் முடியும் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். காம மயக்கத்தால் திணையளவும் தம் பிழையை ஓராது பிறனுடைய இல்லின் கண் புகுதல். உரை குறிப்பு: இந்திரன் போல எல்லா பெருமையும் இழந்து சிறுமை எய்தல் நோக்கி எண்ணாம் என்றார்.
எண்ணீர்தான் எல்லாருக்கும் உண்மையாக வருகிறது. தப்பி தவறி ஒரு தப்பு செய்தான். இந்திரன் கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா. ஒரு பெரிய ரிஷி, அவருக்கு ஒரு பெண், அழகான பெண், அவள்தான் அகலிகை. அவளுடைய அழகு மூலகத்திலும் பேசப்படுகிறது. இது புராணங்கள் சொல்லுகிற கதை, மூலகத்திலும் பேசப்படுகிறது. இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று தேவர்கள் கூட ஆசைப்படுகிறார்கள். எல்லாரும் வந்து இந்த முனிவரிடம் மாறி மாறி உன் பெண்ணை கொடு கொடு என்று கேட்கிறார்கள். அக்கினி வருகிறான், வர்ணன் வருகிறான், எல்லாரும் வருகிறார்கள்.
ஒரு நல்ல அழகான பெற்ற பெண்ணை பெற்ற தந்தைக்கு இது ஒரு பெரிய சங்கடம். எல்லாரும் வந்து கேட்பான், யாருக்கு இவளை கொடுப்பது, நல்லவனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த கவலையிலேயே முனிவர் இருந்தார், நாரதர் இருந்தார். என்ன கவலையோடு இருக்கிறீர்கள் முனிவரே என்று கேட்டார். இவர் நடந்ததை இவர் சொன்னார். இப்படி எல்லாரும் வந்து கேட்கிறார்கள், யாருக்கு கொடுப்பது என்று தெரியவில்லை. உடனே நாரதர் சொன்னார், நீர் கவலைப்படாதேயும், உமக்குரிய மாப்பிளையை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு நேராக கௌதம முனிவரிடம் போனார். அவர் ஒரு நல்ல ரிஷி. முனிவனிடம் சொன்னார், முனிவரே நீங்கள் இல்லறம் புகுந்து உங்களுக்கு உலக கடமை செய்ய வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அவரும் ஆமாம் செய்யத்தான் வேண்டும் என்றார். பெண் தேர்ந்தெடுத்து விட்டீர்களா என்றதும், இன்னும் இல்லை, நல்ல இல்லறத்தை நடத்துகிற பெண் வேண்டும் என்றார். அப்படியானால் இன்ன முனிவருடைய மகள் அகலியை என்று ஒருத்தி இருக்கிறாள், அவளை திருமணம் செய்ய விருப்பமா என்று கேட்டார். முனிவர் சிரித்தார். தேவர்களை அவளுக்காக போட்டி போடுவதாக அறிந்தேன், எனக்கு எப்படி அவள் கிடைப்பாள் என்றார். அதை பற்றிய கவலையை நீரேன் படுகிறீர், அது நான் சொல்லுகிறேன், உமக்கு திருமணம் செய்ய விருப்பமா? விருப்பம். இவர் சொன்னார் கௌதம முனிவர், அவங்க அப்பா ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறாரே, அவர் ஒரு அப்பா ஏற்கனவே ஒரு நிபந்தனை போட்டுட்டார், அது நாரதருடைய ஆலோசனையின்படி தான் நிபந்தனை போட்டார். என்ன நிபந்தனை என்றால், ரெண்டு தலையோடு இருக்கிற பசுவை அவன் பார்க்கிறானோ அவனுக்கு திருமணம் செய்து தருவேன். தேவர்களெல்லாம் அவனவன் வாகனத்தில் ஏறி ஓடி திரிகிறான், எங்கே இருக்கு உலகத்தில் ரெண்டு தலை உள்ள பசு என்று தேடி திரிகிறார்கள். இப்போ இந்த முனிவர்கிட்ட சொன்னோன்னே முனிவர் சொன்னார், சரி எனக்கு திருமணம் செய்ய விருப்பம்தான், அந்த ரெண்டு தலையோட பசுவை தேவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை, நான் எப்படி கண்டுபிடிப்பேன், உனக்கு என்ன ரெண்டு தலை உள்ள பசு பார்க்க வேண்டும் வா என்று கூட்டிக் கொண்டு போய் ஒரு மாட்டுத் தொழுவத்துக்கு போனார். அங்கே ஒரு பசு கன்று போட்டு கொண்டு இருக்கிறது, தலை மட்டும் வெளியிலே வந்த நிலை, கன்றினுடைய தலை. இப்ப பார், முன்னுக்குற தலை தெரிகிறதா? தெரிகிறது. பின்னுக்குற தலை தெரிகிறதா? தெரிகிறது. ரெண்டு தலையோட பசுவை பார்த்துட்டேன் போய் சொல்லு என்றார். இது சொன்னோடனே நாரதருடைய ஆலோசனை விளங்கியது தந்தைக்கு, பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தோடனே மற்றவர்கள் எல்லாரும், மற்ற தேவர்கள் எல்லாரும் எப்பொழுது இன்னொருவன் தாலி ஏறிவிட்டதோ இனி அவளை இச்சைக்க கூடாது என்று போய்விட்டார். இந்திரன் தன்னுடைய அந்த அரச பதவி, தேவர்களுக்கு தலைவன் என்ற பதவியின் ஆணவத்தால் மாற்றான் மனைவி என்று தெரிந்த பிறகும் இச்சித்த கதை தான் இந்த அகலிகை கதை. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையைத்தான் இந்த செய்திக்கு உதாரணமாக சொல்லுகிறார் பரிமளலகர், எடுத்து சொல்லுகிறார். படியுங்கள்.
இந்திரன் போல எல்லா பெருமையும் இழந்து சிறுமையை,
எங்க ஊரிலே மகாகவி என்று ஒரு கவிஞர் இருந்தார் யாழ்ப்பாணத்திலே, நல்ல சிறந்த கவி, தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அவருடைய புகழ் எங்கேயோ இருந்திருக்கும். அவர் அகலிகை கதையை ஒரு 14 பாட்டிலே கதையாக எழுதியிருக்கிறார். அந்த பாட்டினுடைய தொடக்கமே இந்திரன் இறங்கி வந்தான் இமயத்தின் அடிவாரத்தில் என்று தொடங்கும். முதல் வரியிலேயே இந்திரன் தன் நிலை விட்டு இறங்கி விட்டான் என்பதை அந்த முதல் வரியிலேயே காட்டுவார். இந்திரன் இறங்கி வந்தான் இமயத்தின் அடிவாரத்தில் என்று தொடங்கி அற்புதமான ஒரு ஒரு அகலியை கதை பாடியிருக்கிறார். ஆகவே மேலே இருந்தவன் காமம் வந்தவுடனே கீழே இறங்கினான். இந்திரனுக்கே என்ன கதை என்றால், இந்திரனாக இருந்தவன் பூனையாக ஓடிவினான். அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.